இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராய் இறை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. வாராய் இறை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசிரியை வேண்டி குடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்விலே இந்த ஒற்றுமை இருப்பதற்கு நாம் விரும்புகின்றோம். அந்த ஒற்றுமையின்மை எதனால் வருகிறது, அந்த ஒற்றுமை இன்மைக்கு காரணிகள் என்ன என்பதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஜெபித்த அந்த ஜெபம் நம்முடைய வாழ்விலே நாம் வாழ்வை பெற்றுக்கொள்வோம். எனவே இந்த நாளிலே இந்த ஒற்றுமையை குலைக்கக்கூடிய காரணிகளை நம்மிடமிருந்து அகற்ற இறைவன் அருள் தர வேண்டும் என்று இந்த வழியிலே நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே உம் தூய ஆவியார் தமது ஆற்றலால் அருள் வாழ்வுக்கானவும் கொடைகளை எம்முள் பொழிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமக்கு உகந்த நன்மனதை அவர் எங்களுக்கு தந்து நாங்கள் உமது திருவுளத்தை நிறைவேற்ற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பது இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். ரோமையிலும் நீ சான்று பகர வேண்டும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22 வசனங்கள் 30-23 6 11 முடிய. அந்நாள்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறு பகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேய பிரிவினர் வான தூதரும் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டு என ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெரும் கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினை சேர்ந்த மறைநூல் அறிஞருள் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றையும் காணோமே, வான தூதர் ஒருவரோ ஓர் ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர். வாக்குவாதம் உற்றவே அவர்கள் பவுலை பிழித்து எரிந்து விடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வர சொல்லி அவரை அவர்கள் நடுவில் இருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடு இருந்தோம், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன், உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தெய்வம் நீ அருகில் இருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. செய்த உள்ளங்கள் அகன்று போகலாம், அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம், நம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து ஒதுக்கலாம், தனிமையும் பெருமையுமே இன்று தொடரலாம். இறைவானி என்னை கைவிடா, துணையானி என்னுள் உறைந்திடா, ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. நெறி செல்வதால் உலகம் இருக்கலாம், உரிமை காக்க உழைப்பதனால் உயிரை சிதைக்கலாம், பொது நலனை பேணுவதால் பேறு இழக்கலாம், வேதனையும் நெருக்கடியும் வாழ்வில் நிலைக்கலாம். இறைவானி என்னை கைவிடா, துணையானி என்னுள் உறைந்திடா, நீ இருக்க அச்சமின்றி வாழுவேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. அன்பு தெய்வம் நீ அருகில் இருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்த அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 20-26 முடிய. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின்படியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன், எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும், நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியே காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதி உள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன்.
ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு இவ்வுலகிலே வாழ்ந்த பொழுது கடவுளை நோக்கி ஜெபித்தார். தன்னுடைய வாழ்நாளிலே கடவுளுடைய உடனிருப்பை உணர்வதற்காக ஜெபித்தார். விவிலியத்திலே நற்செய்தி நூல்களிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு தனிமையாக ஜெபித்திருக்கிறார். புதுமைகளை செய்த பொழுது ஜெபித்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த குரலை ஆண்டவராகிய கடவுள் கேட்டு பதில் கொடுத்தார். யோவான் நற்செய்தி 6:11 நாம் காண்கின்றோம். 5000 பேருக்கு உணவளித்த பொழுது ஆண்டவர் அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் வானத்தை நோக்கி உயர்த்தி ஜெபித்து கடவுளுக்கு நன்றி சொல்லி அதை பிட்டு கொடுக்கிறார். அங்கு வந்தவர்கள் அனைவரும் வயிறார உண்டார்கள் என்று வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தி 11:41 நாம் காண்கின்றோம். லாசர் கல்லறையில் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு விண்ணகத்தை நோக்கி கண்களை உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய ஜபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி கூறுகிறேன் என்று ஜபிக்கிறார். அப்படி ஜபித்து முடித்த பிறகு லாசரை வெளியே வா என்று கட்டளையிடுகிறார். ஆக ஆண்டவருடைய ஜபத்தை தந்தை கேட்டிருக்கிறார். ஆண்டவர் அந்த வல்லமையை பெற்று தன்னை சந்திக்க வந்த மக்கள் அனைவருக்கும் அத்தகைய ஆசீரை கடவுளிடமிருந்து பெற்று கொடுத்தார் என்று விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, டாம் என்பவர் தனது தி ஒன்லி அன்ஆன்சர்ட் ப்ரேயர் ஆஃப் ஜீசஸ் என்ற புத்தகத்தில் இயேசுவின் ஜபங்களில் தந்தையால் கேட்கப்படாத ஜபம் அவரது ஒற்றுமைக்கான ஜபம் மட்டுமே என்று சொல்லுகிறார். காரணம், இது முழுக்க முழுக்க கடவுளின் கரத்தில் இல்லை, மனிதர்களும் இணைந்து செயலாற்ற வேண்டியிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இது உண்மைதானோ என்கின்ற எண்ணம் என் மனதிலே எழுகிறது. ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒற்றுமையே வளம், வேற்றுமையில் ஒற்றுமை போன்ற பொன்மொழிகள் நம் வாழ்விலிருந்து சிறிது சிறிதாய் மறைந்து கொண்டே போகின்றதோ, மங்கி போய்கொண்டே இருக்கின்றதோ என்கின்ற எண்ணம் என்னிலே எழுகிறது. ஏனென்றால் நம்முடைய சமூகத்தில் இதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. பிரிவினை சக்திகளால், பிரிவினை எண்ணங்களால் குழப்பமடைந்து நாம் ஒற்றுமை என்ற வார்த்தையை மறந்து விடுகின்றோம். ஒன்றாயிருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும் என்ற கவிஞனுடைய பாடல் வரிகளை நாம் பாடுகிறோம், கேட்கிறோம், மகிழ்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்விலை வெளிப்படுத்துவதற்கு தயங்குகிறோம், மறந்து விடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நிலையில்தான் இயேசுவினுடைய அன்பு சீடர்கள் இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட யோவான் நற்செய்தி 17 ஆண்டவர் இயேசு தந்தையை நோக்கி ஜெபிக்கிறார். தன்னுடைய பணியை அவர் நிறைவு செய்கிறார். எருசலேமை நோக்கி பயணிப்பதற்கான வழியை தானே ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறார். 18 அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம், இயேசுவினுடைய பாடுகள் அங்கு தொடங்குகின்றது. தன் பணி முடிவரும் வேளையில் தன் பணியை தொடர வேண்டும் என்றால் சீடர்களிடத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். காரணம், அவர்கள் யார் மிக பெரியவர் என்கின்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் இயேசு அரசுரிமை பெற்று வருவார், அவருடைய வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமர்வது யார் என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் தங்களுடைய வாழ்வை இயக்கி கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அத்தகைய மனநிலையிலிருந்து அவர்கள் வெளிவர வேண்டும் என்று விரும்பினார். எனவேதான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் ஜெபிக்கிறார், பாருங்கள், எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய வாழ்வை சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்ப்போம். குடும்பத்திலே இருக்கும் கணவன் மனைவியிடம் ஒற்றுமை இருக்கின்றதா? பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் ஒற்றுமை இருக்கின்றதா? உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் ஒற்றுமை இருக்கின்றதா? நண்பர்களிடத்தில் ஒற்றுமை இருக்கிறதா? வேலை செய்யும் பணித்தளத்தில் ஒற்றுமை இருக்கின்றதா? நம் பங்கில் ஒற்றுமை இருக்கின்றதா? நாம் வாழும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கின்றதா என்ற கேள்விகளை நாம் எழுப்பினால் நிச்சயம் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? இல்லை என்று தான் இருக்கும். நம்மில் பலர் இல்லை என்ற பதிலை தான் கூறுவோம். கணவன் மனைவியிடத்தில் ஒற்றுமை இருந்தால் திருமண ரத்து, டிவோர்ஸ் நடைபெறாது. பெற்றோரிடத்தில் பிள்ளைகளிடத்தில் ஒற்றுமை இருந்தால் முதியோர் இல்லம் இருக்காது. சகோதர சகோதரிகளிடத்தில் ஒற்றுமை இருந்தால் சொத்து பிரச்சனைக்காக, இடப்பிரச்சனைக்காக அன்புக்குரியவர்களே நீதிமன்றம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்காது. இவ்வாறு நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த ஒற்றுமையின்மையை நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றிருக்கிறோம். அதற்கு காரணங்கள் என்ன என்பதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நாம் அந்த நிலையிலிருந்து வெளிவருவதற்கான வழியை நாம் பெற்றுக்கொள்வோம். 2 காரணிகள் இருக்கின்றன நாம் ஒற்றுமையாக வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரணிகள். 1, சுயநலம். மற்றொன்று, பிறரின் தனித்துவத்தை ஏற்க மறுப்பது. 1, அன்புக்குரியவர்களே, சுயநலம். இந்த சுயநலம்தான் நாம் ஒற்றுமையாக இருப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய முதன்மையான காரியம் என்பது என்று நான் சொல்வேன். நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திலே உலகமயமாக்கல், நுகர்வு கலாச்சாரமும் நம்மை சுயநலத்துக்கு தான் அதிகமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றன. சுயநலத்தை கொண்டிருக்கும் நான் என்னை முன்னிறுத்தி பிறரை நான் பின்னுக்கு தள்ளுகிறேன். சுயநலத்தோடு நான் வாழுகின்ற பொழுது என்னுடைய பார்வையிலே அன்புக்குரியவர்களே பிற மனிதர்கள் ஒரு பொருட்டாக இருப்பதில்லை. பல தருணத்திலே அவர்கள் இறந்து விட்டார்கள் என்றுதான் நான் கருதுவேனே ஒழிய அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருத மாட்டேன். காரணம், என்னுடைய உள்ளத்திலே சுயநலம் இருக்கிறது. நான் என்னை மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே அந்த நிலைக்கு நான் தள்ளப்படுகிறேன். சுயநலம் சுயத்தை அழித்துவிடும். பிறர் நலம்தான் மனிதர்களை வாழ வைக்கும். இதை நாம் உணர்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 2, அன்புக்குரியவர்களே, பிறரின் தனித்துவத்தை ஏற்க மறுப்பது. இயேசு தன் சீடர்களை தேர்ந்தெடுத்த பொழுது 12 வகையானவர்களை இயேசு தேர்ந்தெடுத்தார். மீன் பிடித்தவர்கள் இருந்தார்கள், தீவிரவாதி இருந்தார், கொலை செய்ய துணிந்தவர் இருந்தார், பண ஆசை மிக்கவர் இருந்தார், பொறாமை மிக்கவர் இருந்தார்கள். இப்படி சீடர்களிடத்திலே பல வகை இருந்தார்கள், பல வகை மனிதர்கள் இருந்தார்கள். இருந்த போதிலும் ஆண்டவர் அவர்களை தேர்ந்தெடுத்தார். இயேசு அதை பற்றி நாம் கவலை கொள்ளவில்லை. அவர்கள் கடவுளுக்குரியவர்களாக நான் மாற்ற வேண்டும், கடவுளுடைய பணியை அவர்கள் செய்ய வேண்டும் என்றுதான் அவர்களை அழைத்தார் அன்புக்குரியவர்களை. புனித பவுலடியார் குருந்தெரிக்கெழுதிய 1 திருமுகம் 12 இறைவார்த்தைகள் 12 முதல் 30 வரை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கு சொல்லுகிறார், பாருங்கள், உடல் ஒன்றே, உறுப்புகள் பல, யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம் என்று சொல்லுகிறார். ஆக அந்த திருமுழுக்கின் வழியாக நாம் அனைவரும் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு உடலாக இருக்கிறார், நாம் அனைவரும் உடலினுடைய உறுப்புகளாக இருக்கின்றோம். ஒவ்வொரு உறுப்பும் தனித்துவம் வாய்ந்தது, ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அதான் தனித்துவத்தை அது பின்பற்றி தனித்துவத்தோடு இருப்பதால் அந்த உடலை கட்டி எழுப்புகிறது என்று பவுலடியார் சொல்லுகிறார். அதுபோல அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய உறுப்புகளாய் இருக்கக்கூடிய, இயேசுவினுடைய மறை உடலின் உறுப்புகளாய் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் தனித்துவமிக்கவர்கள். உண்மைதான், நமக்கு இன்று தனி திறமை இருக்கிறது. கடவுள் நம்மை ஒவ்வொரு தனித்துவத்திலே படைத்திருக்கிறார். கடவுளுடைய திட்டத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். உண்மைதான், அந்த தனித்துவத்தை சேர்த்து இணைத்து வாழ நாம் அனைவரும் பழக வேண்டும் அன்புக்குரியவர்களே. அதுதான் பவுலடியார் சொல்லுகிறார். பிறரின் தனித்துவத்தை ஏற்க மறுப்பது என்பது பிறரையே ஏற்க மறுப்பது, அவர்களை அவர்களாகவே ஏற்க மறுப்பது, அவர்களின் குறைகளை ஏற்க மறுப்பது. நம்முடைய வாழ்வில் பிறரை ஏற்றுக்கொள்ளுகின்றோமா? என்னையும் கடவுள் படைத்திருக்கிறார், அவர்களையும் கடவுள் படைத்து இருக்கிறார். எனக்கு இந்த திறமை இருக்கிறது, அவர்களுக்கு வேறு திறமை இருக்கிறது. எனக்கு இந்த தனித்துவம் இருக்கிறது, அவர்களிடத்தில் வேறு தனித்துவம் இருக்கிறது என்று என்றைக்கு உணர்ந்து அவர்களை ஏற்றுக்கொள்ள பழகுகின்றோமோ அப்பொழுது அன்புக்குரியவர்களே பிறருடைய தனித்துவத்தை நாம் மதிக்கிறோம் என்ற அர்த்தம். எனவே இந்த நாளிலே எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். அந்த ஜெபத்துக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்றால், அந்த ஜெபம் கடவுளால் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம் முயற்சி எடுக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. எனவே இந்த நாளிலே சுயநலத்தை துறந்தவர்களாக பிறரின் தனித்துவத்தை ஏற்று அவர்களை மதித்து வாழக்கூடியவர்களாக முயற்சி எடுப்போம். நாம் சுயநலத்தை துறந்தால், பிறரை ஏற்றால், குறைகளை கடைந்து நம்மிலே ஒற்றுமை மலரும் என்கின்ற ஆசையிலே நாம் இயங்கினோம் என்றால் நிச்சயம் அன்புக்குரியவர்களே இயேசு ஜெபித்த எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்ற ஜெபம் தந்தையால் கேட்கப்படும். சிந்தித்து பார்ப்போம்.
உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியனையினை நான் தருகின்றேன், பலியனையினை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணின் மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பழியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. உண்மையாக
இதை எங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ
நம் நிறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே
ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களார் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி வாழ்த்துவதாவது.
தூயவ 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சிய நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே நிர்மை.